அடுத்ததாக செல்வராசா கஜேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு 10 வினாடிகள் உண்டு. 10 வினாடிகள்.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற அவைத்தலைவர் அவர்களே, இன்று நான் இங்கே இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக, இந்த வாரம் அல்லது இந்த மாதம் என்பது தமிழர்களை பொறுத்தவரையிலே தமிழர்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு மாதம். தமிழ் தேசத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் நடத்திய இனஅழிப்பினுடைய விளைவாக பல லட்சக்கணக்கான மக்கள் அழிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையிலே 2009 ஆண்டில் மே மாதம் 18 தேதி நிறைவு பெற்ற அந்த இனஅழிப்பு யுத்தத்தில் சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து, கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்து, சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக இருந்து நடந்திய அந்த இனஅழிப்பு யுத்தத்தின் மூலம் அழிக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு அழிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு நான் ஒரு கணம் என்னுடைய தலையை சாய்த்துக் கொள்கின்றேன். அந்த இனஅழிப்பு யுத்தத்திலே குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் பாதுகாப்பு பிரதேசங்கள் என்று சொல்லி அரசாங்கமே வலயங்களை பிரகடனப்படுத்தி அங்கே மக்களை செல்லுமாறு கூறிவிட்டு அதனை நம்பி அந்த பகுதிகளுக்குள் சென்ற அப்பாவி தமிழ் மக்கள் மீது இரசாயன குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் இன்னும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களையும் பயன்படுத்தி அந்த மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தி இந்த மக்களை கொன்றொழித்தார்கள். யுத்தம் முடிகின்ற விடுதலை புலிகள் அந்த போராட்டத்தை தாங்கள் மௌனிப்பதாக அறிவித்த பிற்பாடு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காயமடைந்து குலையுயிரும் குட்டுயிருமாக இருந்தவர்கள் அந்த பகுதிக்குள் சென்ற இராணுவத்தினராலே உயிரோடு வெட்டியும் கொத்தியும் சித்திரவதை செய்யப்பட்ட பிற்பாடு அவர்கள் அங்கே பைக்கோக்களால் குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள். இசைப்பிரியா போன்ற சகோதரிகள், பல இராணுவ தளபதிகள் முன்னிலையிலே இராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாலச்சந்திரன் போன்ற குழந்தைகள் அவர்கள் இராணுவத்தினுடைய கையிலே பிடிபட்ட பிற்பாடு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவுக்கு எங்களுடைய அந்த முள்ளிவாய்க்காலிலே ஒரு பக்கம் யுத்தம், மறுபக்கம் மருந்து தடை, பொருளாதார தடை, இந்த இரண்டும் இனஅழிப்புக்கான ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டது. அந்த உணவு தடையிலிருந்து மக்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கஞ்சி மாத்திரம்தான் அங்கே அவர்களுக்கு உணவாக கிடைத்தது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் அந்த கஞ்சியை வழங்குகின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்தது. அந்த வேளையிலே கஞ்சிக்காக வரிசையிலே காத்திருந்த பிள்ளைகள் மீது கூட வான்படை தாக்குதலும் எறிகணை தாக்குதல்களும் பல்குளர் எறிகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு குழந்தைகள் உடல் சிதறி பலியாகியிருந்தார்கள். இவ்வாறு கொல்லப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாளைய தினம் முள்ளிவாய்க்காலிலே ஒட்டுமொத்தமான தமிழ் தேசமும் இணைந்து அங்கே அந்த நினைவேந்தலை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், இவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கைக்காக நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் குரல் கொடுப்போம். எங்களுடைய இனம் அந்த கோரிக்கைகளை தொடர்ந்து 13 ஆண்டுகளாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கருத்துக்களோடு இந்த தற்போதைய இன்றைய இந்த நாட்டினுடைய நெருக்கடி நிலை தொடர்பாக நான் சில விடயங்களை பேச விரும்புகின்றேன். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார். இவர் தொடர்பாக நான் ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டும். நான் இதற்கு முன்னர் குறிப்பிட்ட எங்களுடைய தேசத்தின் மீதான இந்த இனஅழிப்பிலே அதற்குரிய கால்கோல் இட்டு கொடுத்தவராக இந்த ரணில் விக்ரமசிங்கே தான் அவர்கள் அமைந்திருக்கிறார். 2000 எங்களுடைய தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இராணுவ ரீதியான ஒரு தீர்வை முன்வைத்து யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது, குறிப்பாக சந்திரிகா 94 ஆண்டு சமாதான தேவதையாக வீடமிட்டு ஆட்சிக்கு வந்து யாழ்ப்பாண குடாநாட்டின் மீது ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுகின்ற பொழுது சுமார் 5 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அதற்கு பிற்பாடு தொடர்ந்தும் அந்த இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது தமிழீழ விடுதலை புலிகளுடைய எதிர் நடவடிக்கைகள் காரணமாக ஒரு ராணுவ சமநிலை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. அதன் விளைவாக 2002 ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு ஒன்று விடுதலை புலிகளால் ஏற்படுத்தப்பட்டது. அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்ளப்பட்டது. அதன் மூலமாக இலங்கையிலே 1948 நடைபெற்றுக் கொண்டிருந்த இனப்பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை காண்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் உங்களுடைய தேசத்தினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலேதான் அந்த சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் இந்த சர்வதேச சக்திகளோடு சேர்ந்து சதிவலையை பின்னி கருணாவை விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரித்தெடுத்து விடுதலை புலிகளை சர்வதேச ரீதியாக தடை செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தி அதற்கு பிற்பாடு இந்த விடுதலை புலிகளால் பலவீனப்படுத்தப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தை கட்டியெழுப்பி மீண்டும் ராணுவ தீர்வை நோக்கி செல்வதற்கான கால்கோல் இட்டவர் இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினாலே. சிங்கள மக்கள் விரட்டி அடித்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினாலே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் அந்த அழிவுக்கான அத்திவாரத்தை போட்டிருந்தவர். அவர் ஒரு நேர்மையற்றவர். அவரால் ஒருபொழுதும் இந்த நாட்டை நிமித்த முடியாது. அவரிடம் அடிப்படை நேர்மை கிடையாது. அவர் நேற்று இன்று இங்கு உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். புதிய கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியினாலே தீயிட்டப்பட்ட 81 தீயிடப்பட்ட எங்களுடைய ஆசியாவின் பொக்கிசமான தமிழர்களுடைய நூல் நிலையத்துக்கு தீயிட்டு எரித்தார்கள். அவருடைய மாமனார் J.R. ஜெயவர்த்தனாவினுடைய உத்தரவிலே 80களிலே கணனிமயப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு தாக்குதல் கொழும்பில் உள்ள தமிழர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டது.
அழிக்கப்பட்டது,
சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. தொடர்ச்சியாக எங்களுடைய தேசத்தின் மீது எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய மக்களையும் இலக்கு வைத்து அழிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப இந்த விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த இலங்கையினுடைய இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்பட்டு தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு அணுகுமுறையை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. கௌரவ சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு தலைவராகவும் இருக்கலாம், இந்த தேசத்தினுடைய ஒரு அரை பங்காக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் இந்த நாட்டிலே தமிழ் தேசத்திலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எங்களுடைய தேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முடியுமாக இருந்தால் எங்களுடைய தேசம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலே பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு தலைவரும் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. 13 திருத்தஞ்சட்டம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். 87 தமிழர்கள் அதை நிராகரித்துத்தான் 2009 வரை முள்ளிவாய்க்கால் வரை சென்றார்கள். எங்களுடைய மக்கள் ஒட்டியாட்சியை அடியோடு நிராகரிக்கிறார்கள். தமிழ் மக்களிடம் இருந்து தலைவர்களை தேடுங்கள், முகவர்களை தேடாதீர்கள். நீங்கள் 74 செய்திருக்கிற தவறு தமிழர்களிடமிருந்து தலைவர்களை தேடி அவர்களோடு பேசி பிரச்சனைகளை தீர்க்க முற்படாமல் முகவர்களை தேடி நீங்கள் பிரச்சனைகளை வளர்த்துக் கொண்டே வந்திருக்கிறீர்கள். இந்த அணுகுமுறைகளை நீங்கள் கைவிடுங்கள். நீங்கள் இந்த அணுகுமுறைகளை மாற்றி தமிழ் தேசத்தை
அங்கீகரிக்கின்ற
நிலைப்பாடு, இந்த தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற வகையிலே ஒரு சமஸ்டி தீர்வை நீங்கள் முன்கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டை உங்களால் நிமித்த முடியும். இல்லை என்று சொன்னால் இப்பொழுதே இந்த நெருக்கடிக்கு இந்த சர்வதேச பிராந்திய வல்லாதிக்க சக்திகள் தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஆட்சியிலே பாதுகாப்பதற்காக பொருளாதார உதவிகளை வழங்குவார்கள். அது ஒருபொழுதும் இந்த நாட்டை தூக்கி நிறுத்துவதற்கு உதவப்போவதில்லை என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்வதோடு இறுதியாக ஒரு நிமிடம், இந்த சிறைச்சாலைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் மருத்துவ வசதிகள் இன்றி மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த மருத்துவ நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களுக்கான மருத்துவ வசதிகள் உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட வேண்டும். இங்கே மகசீன் சிறைச்சாலையிலே இருக்கின்ற சிறை கைதிகளில் எஸ் கிருபாகரன், டி நிமலன் மற்றும் என் குகதாசன், எஸ் எல் கூரே ஆகியவர்களுக்கு எதிராக 13 வருடங்களுக்கு பின்னர் இப்பொழுது ஒரு மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இவர்களை சிறையில் வைத்திருப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற வழக்கு இவ்வாறான பழிவாங்கல் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி. மிலங்கட்ட கரு விமல் வீரவன்ச மந்திரித்துமா ஒபட்ட வினாடி தொலஹாக காலையா திபெனவா ஸ்துதி.
கரு முரசனாரூட மந்திரித்துமனி, பசுகிய நமவனிதா ராத்திரியே இவகேம ஹவஸ்காலே ஐதிவெச்ச ஏ பிஹிசுனு அபராதகாரி சிதுவீம்வலின் பிரசண்டத்வேன் ஏட கொதுருவ மியகி அப்பே சகோதர பார்லிமேந்து மந்திரித்துமாட்ட கனத் இவகேம பிராதேசிய வசேன் மியகிய சீலு தினா வெனுவெனுத் நிவாச கினிபத் வெச்ச ஏகேம் பீடாவட்ட பத் வெச்சே தருபவுலுள்ள சாமாஜிகயான் சீலு தினாம வெனுவேன் அப்பே சாதிசய சம்வேகய மே அவஸ்தாவேதி மா பலமுவ புத கரன்ன கேமதி. இத அர்லிகஹ மந்திரே செனக ரஸ் கரனகொட்ட ஒலுவ தியன ஓன கெனிகுட தேரினவா ஏ ஆப்பு செனகெம் கிசியம் பிரமாணயக் ஹரி காலு மூதுர பிபிட்டியட யன்ன கியோத் ஐதிவிய ஹேகி கனகாடு தாயக தத்வே மொகத்த கியலா மட தேரினி நே அக்ராமாத்திய துமா ஹிட்டபு ஏ தனதுரெங் இவத்வ யன்ன மனச ஹதாகத்தா நம் மே விதியே கெட்டுங்காரி பிரவேசேகட்ட அரளியகஹ மந்திரே ஏதுலே உத்வேககர கதாபவத்வன்ன ஏகே கினாட இடதுன்னேயி கியன எக மட தேரினி நே கோஹம நமுத் ஒப தன்னவா கரு மூலாசனாருட மந்திரித்துமனி அப்பே அப்பி அது முஹுண தில இன்னி ஆர்த்திக ஆபதாவகட ஏ ஆர்த்திக ஆபதாவ மானவ ஆபதாவத் தக்வா வர்தனே கரன்ன சமஹருண்டோன காலு மூதுர பிட்டியட கஸ்ஸன்ன சமஹருண்டோன ஏக ஏக சதாச்சார ஹேதுவ பவட பத் கரகன அனிக் மத்தியம துருங்கே பராசபா பிராதிசபா மந்திரியுங்கே கேவல் கினிதியன்ன சமஹருண்டோன எதோட தமாய் மானவ ஆபதாவ ஏதி வென்னி ஆர்த்திக ஆபதாவ மானவ ஆபதாவ பவட பத் துனாம தமாய் ஸ்ரீலங்கா ரஜே நீதிய ஆ விதானே கிரியாத்மக வென்னி நே பொலிசியட பே ஹமுதாவட பே கியன தத்துவ பிலிகன்னே அன்ன எதோட தமாய் ஜாத்யந்தர வசேன் ஹமுதாமய அத்தபவீமக் ஆக்ரமணயக் உனாத் என்ன வாதாவரணே நிர்மாணே வென்னி ඔය ගිනි තියපු අයියලා ගහගත්තු අයියලා මේක ඔළුවේ තියාගෙන පුළුල් පින්තූර දැනගෙන කරා කියලා මම කියන්නේ නැහැ. නමුත් කවුරු කවුරුත් දැන් මේ හැසිරෙමින් තියන්නේ බාහිර පාර්ශවයන්ට මේක ඇතුළට බින්න බහින්න ඕන කරන පොට පාදල දෙන තත්වයයි මේ හදාගෙන යන්නේ දැන හෝ නොදැන. කරු මුලසනාරුවේ මන්ත්‍රීතුමනි ගාලු මූදර පිටිය නිරායුධ සාමකාමී තරුණ විරෝධතාකරුවන්ට ඒ පහර දීමට ගිය එකට උසි ගන්නපු සියලු දෙනා අත්අඩංගුවට ගන්න ඕනේ. එදා හවස අපි මාධ්‍ය සාකච්ඡාවක් තියලා මුළු රටටම ඇහෙන්න එක කිව්වා. ඒ තුච්ඡ ක්‍රියාව අපි හෙලා දැක්කා. ඒ හැබැයි ඒක ආයුධය බවට පත් කරගත්තා. මේ බලන්න එක නිලියක්
කතා කරන විදිය කරුණාකරලා මේක නවත්තන්න මම ආරාධනා කරන රට පුරාම ඉන්න හැම කෙනෙකුටම පුළුවන් නම් කොන්ද කෙලින් තියාගෙන එන්න. ගිනි තියපිය මුළු රටම ඒක තමයි වෙන්න ඕනේ.
ගිනි තියපිය මුළු රටම දැන් මේ නෝනට අනුව අපේ ගෙවල් ගිනි තිබ්බම ප්‍රශ්නේ විසඳනවද? දැන් මගේ ගෙදර දොළොස් දෙනයි මුලින්ම ආවේ පොලිස් නිලධාරීන්ට නියෝග ලැබිලා තියෙනවා මුකුත් කරන්න එපා ඔහේ ඉන්න කියලා. පොලිසිය මිනිස්සු ඉන්න ඔහේ. ඒ දොළොස් දෙනා ගාවට 23ක් ඊට පස්සේ ආවා. ඒ ගමන තමයි ගේට්ටුව කඩාගෙන ඇතුල්ලලා මගේ දරුවෝ දෙන්නගේ අධ්‍යාපනික උපකරණ පවා කොල්ල කාලා තියෙනවා. මෙතන මේ ආණ්ඩු ඒ කියන්නේ විරෝධය පළ කිරීම පොම එහෙම එකක්ම නෙවෙයි. මං කොල්ල ගෑවා. මං කොල්ල ගෑවා. මහා තමල් මහා සියලු දෙනා බලාගෙන ඉඳද්දි ඒක ඉතා බිහිසුණු අධ්‍යක්ෂක ගරු මූලසනාරුල මන්ත්‍රීතුමනි මේ මට ඇවුන මුජිබ රහුවන් මන්ත්‍රීතුමා කියනවා ආර්ථික අමාරුකම නිසා පීඩාව ආවා පීඩාව මෙහෙම පිට වුණා කියලා. එහෙම කෙනෙකුට කියන්න පුළුවන් ඕනනම් එහෙමනම් ඉතින් පාස්කු ඉරිදා ප්‍රහාරය ඇතිවීමෙන් මේ රටේ ධනය කම්පණයට ප්‍රකම්පණයට පත් වුණා. එදාවද මුජිබ රහුවන් මහත්තයලගේ ගෙවල් හොයාගෙන කවුරුත් ආවද ඒකෙන් තිය පිට කරන්න? මෙතන උනේ නීති ආධිපත්‍ය බිඳ වැටුණා. මම දන්න විදියට මානව හිමිකම් කොමිසම පැත්තෙන් මට ලැබෙන ආරංචි වල හැටියට නියෝජ්‍ය පොලිස්පති දේශබන්දු තෙන්නකෝන් ඔහුට ජනාධිපතිවරයා උපදෙස් දුන්නා ගාලු මූ අරලියගහ මන්දිරයේ සිටින පිරිස ගාලු මූදට එන එක නතර කරන්න එන්න දෙන්න එපා. ඒ අනුව නියෝජ්‍ය පොලිස්පති දේශබන්දු තෙන්නකෝන් අර මුනාදේකට කියන්නේ වතුර ගහන්න කඳුළු ගෑස් ගහන්න ඒ ඔක්කොම ලෑස්ති වුණා. එකවරම ඔහුට ඔහුගේ කට උත්තරය අනුව මම මේ කියන්නේ. මම දන්නේ ඒක 100% හරිද නැද්ද කියලා. ඒක වෙන ඔහුට පොලිස්පති අහනවා මොකද දැන් කරන්නේ? මෙයා කියනවා මම එන්න දෙන්නේ නැහැ නවත්තුනා මට ප්‍රෙසිඩන්ට්ගෙන් ඕඩරයක් ආවා. ඕවා කරන්න යන්න එපා. වාන අමාත්‍යංශ ලේකම්ට කතා කරන්න. ඒක බල අමාත්‍යංශ ලේකම්ට කතා කරනවා නියෝජ්‍ය පොලිස්පති දේශමන්තු වෙන්නකොට.
අමාත්‍යංශ ලේකණුත් කියනවා ඔව කරන්න එපා ඔය අයියලා මලිලගේ ප්‍රශ්න ඔතන ඉන්නේ මහින්දාගමතුමාගේ ගෝලියෝ ඔය මිසුන්ට ගහලා අන්තිමට දෙන්න සේප්පේ ඔයාට අමාරු වැටෙන්න වෙයි ඉන්සාව වනි ඔය ෂේප්පේ ඉන්න හැම පොලිසියකටම නියෝගය දීලා තිබුණේ ෂේප් එකේ ඉන්න කියලා යුද හමුදාව සක්‍රිය වුණේ නැත්තේ ඇයි මම ඒකයි කියන්නේ කරු මේ අරියගහ මන්දිරයේ සෙනග ගෙන ආපු මොට්ටෝ ගොන් තඩියෝ කරත් ඒ ප්ලෑන් එකේ කොටසක් දන හෝ නොදන පොලිසිය අකර්මණ්‍ය කළ ප්ලෑන් එකේ කොටසක් හමුදාව සක්‍රිය නොවුන ප්ලෑන් එකේ කොටසක් ආර්ථික ආපදාව මානව ආපදාව බවට පෙරලීම මානව ආපදාව බවට පෙරලීම මගින් නීතියේ ආධිපත්‍ය ශ්‍රී ලංකාව තුල තහවුරු කරන්න පවත්නා රජ ආයතන අසමත් කියලා ජාත්‍යන්තර මතය හැදීම එමගින් මේ කස්සට බින්න බහින්න පොටපාදා ගැනීම මෙතන කවුරු හරි හිතනවා නම් අපේ ගියක් හරි කාක් හරි මොකක් හරි පුච්චලා මේ රටේ මේ තියෙන ප්‍රශ්نين අපිට දවසින් ගොඩ එන්න පුළුවන් කියලා ඒක නම් කරන්න අපිව මරන්න ඕන නම් මරන්න ඒක ප්‍රශ්නයක් නෑ මේකේ ප්ලෑන් එකක් තියෙනවා දැන හෝ නොදැන හැමෝම එකිනෙක දැන හෝ නොදැන යන්නේ ප්ලෑන් එකට අරලියගහ මන්දිරයට සෙනඟ ගෙන ආපු ගොම් වැඩේට අපි විරුද්ධ අන්නේ ප්ලෑන් එකට එකෙන් උත්තේජනයක් ලැබෙන හින්දා වෙන දෙයකට නෙවෙයි ජොන්ස්ටන්ලගේ කතාවලට අපි විරුද්ධ අන්නේ ප්ලෑන් එකට එකෙන් උත්තේජනයක් ලැබෙන හින්දා යන යක කොරහත් දිනගෙන ගිය හින්දා ඒ හැම තමයි අර ඊළඟ ප්‍රතිප්‍රචණ්ඩත්වයට අර ප්ලෑන් එකේ ඊළඟ චැප්ටර් දැන් බලන්නකෝ හරි ලස්සන කතාවක් ඇමරිකානු තානාපතිතුමිය මේ ඔක්කොටම ට්විටර් දානවනේ හමුදාව 10 වෙනිදා උදේ දැම්මනේ එයා දාන ට්විටර් එක හමුදාව මෙසේ දැමීම ප්‍රජාතන්ත්‍රවාදයට හානි කරයි ඒක බලවත්සේ පිළිකුල් කරන මොන වගේ එකක් තියෙනවා දැන් එයා මුකුත් ට්විටර් එකක් දැම්මේ නැහනේ පසුගියදා රාත්‍රියේ රට පුරාම දේශපාලඥයන්ගේ දීපල ගිනි තිබීම මායවා තරේ හෙලා දකින්නයි කියලා ඒව කරපු අයට අර මන්ත්‍රීතුමාව මරපු අයට නීතිය ක්‍රියාත්මක කරන්න කියලා එහෙම ට්විටර් එකක් නැහනේ ඇයි ඒක පාලනය කරන්න හමුදාව ආවම විතරක් යාට ට්විටර් දෙන්නේ අන්න මම කියන යාට එයා අකමැති හමුදාව දාපු එකට ඇයි ගිනි තැබීම් දිගට යන්න ඕන මරාගෙන ඉන්න දිගට යන්න ඕන අංග සම්පූර්ණ මානව ආපදාවක් ඇති වෙන්න ඕන ඒ නිසා ඒකට ඒ ප්ලෑන් එකේ ගොදුරු වෙන්න එපා අදත් මෙතන පෙන්වන්න තිබ්බේ මහත්වෝ දෙපැත්ත කතා කරලා එකඟ වෙලා කෙනෙක් දාගන්න එක අදත් ඔයාලගේ අර සාටකේ දාගත්තු කවුද මේ කපුටා අදත් කරේ මොකද්ද බෙදීම ඇති කළා මේක ඒ කපුටා ඉන්නකම් මේ අර ප්ලෑන් එකට තමයි සියල්ල වෙන්නේ ඒ කපුටා තමයි කොරහත් බිඳගෙන යන තත්ත්වයට සෙනඟ ගේන ප්ලෑන් එක කරේ ඒ කපුටාගේ මෝඩ ගෝලියෝ තමයි ඒකට හවුල්ුනේ අපිට මේක තේරෙනවා අපි මේක දකින්න හිඳයි කියන්නේ මම නාම රාජපක්ෂ මන්ත්‍රීතුමාට සති දෙකකට කලින් දුරකතනෙන් කතා කරලා කිව්වේ මොකද්ද ඔබතුමාට මතක නම් කියන්නේ මොකද්ද කියලා ඒ නිසා අපි දේශපාලනය කරන්නේ මේ ඔය හිස් වෙන අගමැතිකමක ඔටුන්න දාගන්න තව මොකක් හරි අමැතිකමක ඔටුන්න දාගන්නේ නෙවෙයි අපි මේ ඉන්න පීඩාව පාවිච්චි කරලා අපේ රට වෙන ගොදුරු බවට පත් කරගන්න න්‍යායවත්වයක් තියෙනවා ඒකේ චරිත වෙන්න එපා ඒකේ නළුව වෙන්න එපා මම මේ කියන්නේ මෙතන ඉන්න 225 විතරක් නෙවෙයි මේ රටේ සකල ජනයාට අපි දොඩන එක එක නළුව වෙයි අපි නොදැන ගිනි තියා ගනි අපි නොදැන මරා ගනි අවසානයේ ඔක්කොගේ බර බලන් මේ ඔක්කොම ක්‍රයිසිස් එක කවුරුවන් නොහිතුම් මිනිහෙක් දැන් ගත්තේ චාන්ස් එකට බලන්නකො පොට්ට චාන්ස් එකක් නේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා චන්දිනුත් පෙරදිලා මෙතෙන්ට එන්න බැරුව අවුරුදු එකහමාරක් විතර කෙකරගඟා ඉඳලා හැංගිමුත් අංගලා අර ගහවටේ මල් ගහවටේ කැරික් කරගෙන ඉඳලා එහෙම හබ් මිනිහ බලන්නකො ලොතරැයියක් නෑ දුන්නානේ එතුමට ඒ ලොතරැයි ඇදිච්ච එකට අපේ ප්‍රශ්නයක් නෑ හැබැයි අපි මෝඩයෝ වගේ හැසිරුණොත් මේ වගේ ආපදාවකදී අපි වෛරය මුල් කොටගෙන ද්වේෂය මුල් කොටගෙන හැසිරුණොත් සජිත් ප්‍රේමදාස මහත්තයාට ඔටුන්න වැටෙන්නේ නෑ තමයි හිතන් ඉන්නෝ නම් ඒගොල්ලන්ගේ ඔළුවට ඔටුන්න වැටේ කියලා වැටෙන්නේ නෑ ඔටුන්න වැටෙන්නේ වැටුණොත් පිටරටක බලවතුන්ගේ ඔළුවට මිස වෙන කාටවත් නෙවෙයි ඒ නිසා බුද්ධිය පෙරදරි කරගෙන තීරණ ගමු පුළුල් පින්තූරේ දකිමු මහා පින්තූරේ දකිමු මේ කෙලවිලා තියෙන වෙලාවෙත් අඩු ගන්න එක ඔළුවට පාඩමක් කරගෙන ඉගෙන ගනිමු ඒ නිසා අපි ඉතා ඕන ගමින් කියනවා ඒ නම වෙනිදා නීතිය ආධිපත්‍ය බිඳ වට්ටපු සියලු දෙනාට විරුද්ධව පියවර ගන්න ඕන දැන් මේක එක අත්අඩංගුවට ගන්නවා අත්අඩංගුවට ගන්නකොට මේ රතු මල්ලිලගේ තරු සංගමේ කට්ටිය පොලිස් මුලස්ථානට ගිහිල්ලා වැරදි කියලා කියනවා අනේ අහුව ඒගොල්ලෝ බයයි දැන් ඒගොල්ලෝ අහුවෙයි කියලා ඉතින් එහෙම නෙවෙන්නේ. දැන් එක පැත්තකින් අපි ප්‍රතණ්ඩත්වයට විරුද්ධයි. අපි හරි දුකයි කනගාටුයි. ඒත් මේ වැරදි DIG කෙනෙක් දාලා තින්නේ. එයා දැන් මේ අපේ අයවල්ලා නහදන්නේ. ඒකට අපි විරුද්ධයි. අන්න බලන්න සූත්‍රය හැදෙන විදිය.
ඔබතුමාට තව විනාඩි දෙකක් කාලයක් ඉතුරු වෙතිබේ.
ඔබතුමා ගන්න තව දෙයක් දෙන්න. ඒ නිසා ඊටම පැහැදිලි. මෙතන මේ එක එක්කෙනා හිතනවා මේ අර කවුද වැඩි නායකයා කිව්වා වගේ මන කපුටගේ මිනි කපුටගේ මිනිහෙන් කොට කොට ටික ටික කන්න කොට කොට ටික ටික කන්න යන අයට වෙන්නේ මලකුණ වෙන කෙනෙක් අතටපත් වෙනකම් බලන් ඉන්න. ඒ නිසා අපි ඉතා ඕනෑකමින් කියනවා මෙන්න මේ අනතුර දකින්න මේ ආර්ථික ආපදාව මානව ආපදාවක් බවට පෙරලන්න ඉඩ දෙන්න එපා. එදා 9 වෙනිදා රාත්‍රියේ නීති ආධිපත්‍ය බිඳවට්ටපු සියලු ප්‍රධානීන්ව ඉවත් කරන්න. ඉවත් කරලා නීති ආධිපත්‍ය පවත්වගෙන යන්න පුළුවන් මිනිස්සු අතරේ තනතුරු දෙන්න. ඒ නිසා මේ රට ඒ විදිහේ කරු මන්ත්‍රීතුමනි මට ඕන දෙයක් දරා ගන්න පුළුවන්. මගේ දුවයි පුතයි අධ්‍යාපනික උපකරණ ටික පොත්පත් ටික ගිනි තියලා කියනකොට මං කොහොමද ඒක දෙන්නේ? එයා දෙන්නම විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය ලබන්නේ. මගේ දුව මෙවර විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය ලබන්නේ. ඒ දරුවෝ අපේ දරුවෝ කවදාකවත් මේ ක්ලබ් වල ගිහිල්ලා හරේ ගිහිල්ලා එහෙම මොකක්වත් තමුණුවන් සලහලා නැහැ. අපිට තිබෙන දේශපාලන බලයක් අයුතු ලෙස පාවිච්චි කරලා නැහැ. මේ ඉතාම සාමාන්‍ය මිනිස්සු විදිහට ජීවත් වෙන දරුවෝ. ඒ දරුවෝ අහන ප්‍රශ්න වලදී විතරයි මම නිරුත්තර. නැත්තම් මට මේක තේරෙනවා. අනික මේ තෙල් බූලි ගණන් කොහමද ඔවිත කලින් සංවිධානය කරලා තිබ්බේ? අනික දැන් බලන්නකෝ ඔක්කොම දැන් 225ම නම් එහෙම නැයි මේ ඔක්කොටම සමානව නෙලන්නෙපේ. එක කොටසක් විතරක් තෝරලා නෙළුවේ ඇයි? මෙතන පැහැදිලිව පේන්න ඕනේ. ඒ නිසා අපි මොන දේශපාලනය කරත් මොන මතවාද අතර වෙනස්කම් තිබ්බත් අපිට වගකීමක් තියෙනවා මානව ආපදාව මේ රටට ඇති වෙන එක වළක්වලා මේ ආර්ථික ආපදාවෙන් ගොඩ එන්න. මානව ආපදාවක් බවට පෙරළුනොත් ආර්ථික ආපදාවෙන් ගොඩ එන්නත් බෑ. ආර්ථික ආපදාවෙන් මානව ආපදාවට ගියොත් මේක වෙන බලවතුන්ගේ අතට මේ රට ගිල ගන්න එක නතර කරන්නත් බෑ. ඒ නිසා සියලුම ජනයාට අපි කියන්නේ මානව ආපදාවට අවුල් වෙන්න එපා. ආර්ථික ආපදාවෙන් ගොඩ එන්න ඕන නම් මානව ආපදාවක් නිර්මාණය කරන්න එපා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. ඊළඟට ගරු උදේ කුමාර මන්ත්‍රීතුමා ඔබට විනාඩි 10ක කාලයක් තිබෙනවා. උங்களுக்கு 10 විනාඩිකල් උണ്ട്.
நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் ගෞරව உறுப்பினர் அவர்களே, நாட்டில் கடந்த 9ஆம் தேதி மற்றும் அதற்கு பிறகு இடம்பெற்ற அனைத்து வன்முறை சம்பவங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது எமது நாட்டின் வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள், கரும்புள்ளி என்றே கூற வேண்டும். ஏனென்றால் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் பதவி தகுதி தராதரம் பார்க்காமல் கைது செய்யப்பட வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாகும். இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்புடைய ஒரு தரப்பினரை மாத்திரம் கைது செய்ய முற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதோடு அவையான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட தரப்புகள் குற்றம் சுமத்தப்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். ஆகவே இது உண்மையெனில் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுடன் இந்த சமூகங்களில் தொடர்புடையவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை முன்வைக்கிறேன். தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட விதம் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்களிலே வெட்டம் வெளிச்ச போட்டு காட்டப்பட்டுள்ளது. ஆகவே ஆனால் இதுவரை இந்த முக்கிய நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்க விடயமாகும். அத்துடன் சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே, இந்த சம்பவத்தை நீங்கள் நோக்கினீர்கள் என்றால் அந்த சம்பவத்தை அன்று பட்ட பகலிலே வெட்ட வெளிச்சத்திலே ஒரு தரப்பினர் அரசாங்கத்தின் சார்பானவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து, அதாவது அந்த பாதுகாப்பு தரப்பினர் இருக்கும் போதே நீண்ட தூரம் பயணம் செய்து இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை வெட்ட வெளிச்சம் போட்டு மக்கள் முன்னிலை நிறுத்துவதற்காக அஹிம்சை வழியிலே ஜனநாயக ரீதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக யாருக்கும் எந்த இடையூறும் விளைவிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை, நிராயுதபாணிகளாக இருந்தவர்களை ஒரு அடக்குமுறையோடு அடாவடித்தனத்தோடு சென்று அவர்கள் மீது ஊர்க்கத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டார்கள். ஆகவே அதனை அங்கிருந்த காவல்துறையினர் கூட கண்டும் காணாதவர்கள் இருந்தார்கள். அங்குதான் இந்த முக்கியமான இந்த வன்முறை சம்பவங்கள் ஏற்பட முக்கிய காரணமாக அமைந்தது. ஆகவே ஏனென்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உண்மையாலுமே, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் உள்ள இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முக்கிய பங்காற்றியவர்கள் என்று கூற வேண்டும். இந்த 69 லட்சத்தின் முக்கிய பங்காளிகள் அவர்களே கூறுகிறார், நாங்கள் தான் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அல்லது நாங்கள் செய்த தவறுக்கு பிரயாச்சித்தமாக இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆகவே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நீங்கள் தெரிய பார்க்கும் போதே மாணவர்கள், மதகுருமார்கள், ஆசிரியர்கள், சட்டத்தரணிகள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் என்று பலர் ஈடுபட்டார்கள். அதோடு அங்கு கட்சி பேதமின்றி, அரசியல் எந்த இடையூறுகளோ குறுக்கீடுகளின்றி, இன மத மொழி பேதமின்றி அனைத்து மக்களும் அகிம்சையான முறையிலே, நேர்மையான முறையிலே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த போராட்டத்துக்கு பின்பு தான் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு அசம்பாவித சம்பவங்களுக்கு, நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியிலே, மலைய மக்கள் என்ற ரீதியிலே, இந்த அழிப்பு, இன அழிப்பாக இருக்கலாம், காடு அழிப்பு, வீடு அழிப்பு போன்ற படவிலங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது இந்த நிலைமை ஒட்டுமொத்த நாட்டுக்கே, அதாவது நம்ம நாட்டிலே தற்போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். வரலாற்றிலேயான ஒரு பொருளாதார நிலையை நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. அவை தற்போதுள்ள நிலையிலே நாங்கள் ஜிம்பாபேக்கு அடுத்த நிலையில தான் இருக்கிறோம். அதே போல இந்த நாட்டிலே நாங்கள் இந்த விடயத்தை பல தடவை இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். ஆனால் இங்கிருந்த அரசாங்கமோ, குறிப்பாக பிரதமரோ, இந்த நிதியமைச்சர்களோ இதை கண்டுகொள்ளவில்லை. அவை செய்த தவறுக்கு மேல் தவறு செய்ததன் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் வெறுமனை சாத போராட்டத்தில் ஈடுபடவில்லை. உண்மையாலும் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, குறிப்பாக சாதாரண பொருட்களை கூட கொள்முதல் செய்ய முடியாமல் நீண்ட நேரம் வரிசையில் நின்று, கால் கடுக்க நின்று அவர்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எரிபொருளாக இருக்கலாம், அதாவது பெட்ரோல், டீசல் முதல் மண்ணெண்ணெய் வரை, அத்தோடு கேஸ், மருந்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் போன்ற அனைத்து பொருட்களும் வரிசையில் நிற்க வேண்டியது மட்டுமல்லாமல் விலை அதிகரிக்கப்பட்டும் அது இன்னும் அவர்களுக்கு கிடைக்காத நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த காரணத்தால் தான், அதாவது இந்த அரசாங்கத்தின் தாண்டோடித்தனமான ஜனநாயக விரோத செயல்பாடுகள் காரணமாகத்தான் அவர்கள் இந்த போராட்டத்தை இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே இருந்தாலும் இதனையும் தாண்டி அரசாங்கம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி எந்த காரணம் இல்லாமல் அவசர நிலையை பிரகடப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு இந்த ஜனநாயக ரீதியான, அதாவது விளக்கு ஏற்றி வீடுகளிலே போராட்டம் செய்வோம் என்று கூறப்பட்ட நிலையிலே அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தி இந்த போராட்டத்தை முடக்க நினைத்தார்கள். ஆகவே அதன் எதிரொலியாகத்தான் ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த போராட்டம் காலிமுகத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற ரீதியிலே அங்கங்கு இந்த கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் கோட்டா கோஹோம் என்று சொன்ன ஆரம்பிக்கப்பட்டாலும் அவர்கள் அதனை ஒரு மரியாதை நிமித்தமாக, அதாவது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தான் செய்தார்கள். ஆகவே அதனை ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் அது அலரி மாளிகைக்கு அது முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் முன்னெடுக்கப்பட்டும், அதாவது அவ்வையான ஒரு போராட்டங்களை வந்து அரசாங்கம் அடக்க முடக்க நினைத்து, அதாவது குறிப்பிட வேண்டும் என்றால் அரசாங்கம் தனக்குத்தானே குளித்தோண்டி கொண்டது என்று தான் கூற வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் 6ஆம் தேதியும் எந்த காரணமும் இல்லாமல் மீண்டும் அவசர நிலையை பிரகடப்படுத்தியது. ஆனால் அவசர நிலை பிரகடப்படுத்தி இருந்த காலகட்டத்தில் தான் இந்த வன்முறை அசம்பாவிதங்கள் நடைபெற்றது என்று கூற வேண்டும். ஆகவே அரசாங்கம் தொடர்ந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் நாட்டில் எரிபொருள், கேஸ், மண்ணெண்ணெய், பால்வா முதல் அனைத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகுதான் மக்கள் நம்பிக்கை இழந்து, அதாவது அவர்களை வெறுத்து வீதியில் இறங்கி போராட தொடங்கினார்கள். அதே அத்துடன் நான் ஒரு விடயத்தை மீண்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால், இந்த போராட்டத்தை ஒட்டுமொத்த வடிவமாக இந்த காலிமுகத்துடலிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காலிமுகத்துடைய போராட்டத்திலே நாட்டுடைய எதிர்காலத்தை பொறுப்பேற்க இருக்கும் இளைஞர்கள் தான் தலைமை தாங்கி முன்னெடுத்து வருகிறார்கள். கட்சி பேதம் இல்லை. அதோடு இந்த போராட்டத்திலே சர்வமத கட்சி தலைவர்கள் கூட பூர்ண ஆதரவு வழங்கியிருக்காங்க. அவை உங்களுக்கு தெரியும், சட்டத்தரணிகள் சங்கம் கூட இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வை முன்வைக்கும் வகையிலே ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்தார்கள். அதாவது அனைத்து சர்வ கட்சி ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஜனாதிபதி மீண்டும் என்ன செய்திருக்கிறார், ஆகவே மீண்டும் அந்த அரசாங்கத்தில் இருந்து ஒரு முகமாற்று வேலையை செய்திருக்கிறார். ஆகவே ஒரு பிரதமரை, அதாவது ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நிலையத்திலே ஜனாதிபதியை அவர் பதவி விலகாமல் பிரதமரை மாற்றி ஒரு முகமாற்று வேலை, முகமாற்று வேலை என்று சொல்வதே இல்லை, முகக்கவசத்தை மாற்றியிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். கூறி மீண்டும் அதே அமைச்சர்களை வைத்து, அதே அமைச்சரை வைத்து மீண்டும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் ஒரு ஏமாற்று வித்தையை முன்னெடுத்து செல்லும்
கொடுக்கப்பட்ட கடைசி 2 வினாடிகள்
கூற வேண்டும். ஆகவே இந்த ஜனநாயக போராட்டத்தின் மீது அரசாங்கம் தனது குண்டர்களையும் குறிப்பாக கூற வேண்டுமென பாதுகாப்பு தனப்பரின் ஒத்துழைப்போடு தான் இந்த அடக்குமுறை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவதோடு அவை பொறுப்பு கூற வேண்டிய ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டிய நிலையிலே தொடர்ந்து பதவியிலே இருக்கிறார். அவை இந்த கோரிக்கை, அதாவது நாட்டு மக்கள் பிரதான கோரிக்கை என்னவென்றால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்பது. அவை அதனை செய்யாது. அதாவது வயிற்று வலிக்கு வைத்தியசாலைக்கு சென்றால் வயிற்று வலிக்கு மருந்து மாத்திரை கொடுக்காமல் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து அனுப்பியதை போல ஒரு ஏமாற்று வித்தியாக இருக்கிறது காணப்படுகிறது. அவை தற்போது நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடியோடு சேர்த்து ஒரு பாரிய அரசியல் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. அவை இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் அரசியல் நெருக்கடிக்கு முதலாக தீர்வு காணப்பட வேண்டும். ஆகவே இவை ரெண்டுக்கும் ஒரே தீர்வு தற்போது உள்ள நிலையிலே ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்பது. ஏனென்றால் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே செய்த தவறுகளை ஓரிரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஜனாதிபதியே தான் தவறு செய்து விட்டதா பல தடவை ஒத்துக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ரசாயன உரத்துக்கு தடை விதித்தது, அத்தோடு சர்வதேச நாடை நிதியத்துக்கு செல்லாமல் காலம் தாழ்த்தியது, அத்தோடு மீண்டும் இந்த இலங்கை வரலாற்றிலே அதிக பணம் வச்சிட்டது இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள் தான். ஆகவே தற்போது கூட இந்த அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு மீண்டும் பணமச்சிடும் இறுக்கி பிடித்து வைத்திருந்ததால் இன்று டாலரின் பெறுமதி அதிகரித்து நாட்டிலே 40 மில்லியன் ரூபாய்க்கு கேஸ், அதாவது ஒரு மாதத்துக்கு 40 மில்லியன் பெருமதியான கேஸ் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். ஒரு கப்பலுக்கு 7 மில்லியன் தான் தேவைப்படுகிறது. அதனை கூட பெற்றுக் கொடுக்க பெற முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. ஒரு பொருளாதார சிக்கல் மட்டுமல்ல அரசியல் சிக்கலுக்கு விட்டு நாட்டு மக்கள் படுபாதாளத்துக்கு தள்ளப்படுவதற்கு இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதோடு பாதுகாப்பு செய்யாது என்ற ரீதியிலே கூறப்பட்ட ஒரு நாட்டின் பாதுகாப்பு அப்பாவி மக்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு ஜனாதிபதி தான் இந்த நாட்டிலே இருக்கிறார். ஆகவே இந்த நாட்டின்
உரையை முடித்துக் கொள்ளுங்கள்.
ஜனாதிபதி
பதவி உரையை முடித்துக் கொள்ளுங்கள்.
நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி. ஆர்த்திக அற்புதய ராஜ்ய அற்புதய தக்வா ரமினித்திபின முகத்துக்கு சியலும ஜனநாயகன் ஹட்டியட்ட மே சபாவின் பலாபுரத்து என்னே தேசிய அப்பே ஹிட்டதினே யாபாத் கிரிமே சாக்கச்சாவசா விவாதையாய் இசந்தாக புத்துமாலா சியலு தினாம சாபாகி வேயாய் மே அசுனே சிட்டமா பிரார்த்தனா கருணுவா இல்லா சிட்டினுவா மிலங்கிட்ட கரு டிபி ஹேரத் மந்திரிதுமா ஒப்பட்ட வினாடி துலாக காலியாக இதிருவத்தி பெனுவா
ஸ்துல்லாசனாரோடு கரு சபாபத்துமணி ஒப்பத்துமாக்கு பிரகாசிட்டு அதவத்தை மிசூத்தி வந்த வேணும் மூலாசையும் லபாதின் நாயகத்து பூர்வாதாரசே ஒப்ப ஆப்பட்டு லபாது அவருது ஹெத்த திக்கு மேரட்டை தேசபால வினாசகாரி கிரியாக்காந்துல வெரதி தீந்து கத்தஹிந்த வர்த்தமானி அப்பி ஹெமதினாம பீடாவிட பத்துல மானசிக பவ லபப்பு அப்பி ஏ மானசிகத்தையும் எஹாட்டு கீழ அம்மே பார்லிமெண்ட் ரவில் அவரு தெக்கத்தன காலையா ஹெமதா மெஹன்னு வைரு ஈரிசியாவு ட்ரோதே எக்கினிக்காட்ட எங்கில் தக்கமின் அப்பி நிருதோசி கீழ மகா பர்ரப்பத்தில் வினாசக்கர் நிஸ்தான கிருத்தம் அம்மிக்கு தக்கின் ஏ வெரதி கிரியாக்காரகமகட்டு சம்பந்த நொவிச்ச கிணை கட்டிட்டு ஏன் பீடாவிட பத்துச்ச கிணை கட்டிட்டு அதை மெம் இத்தனை கதாக்கரன் அமர் கீர்த்தி அத்துக்கோரில் மந்தித்துமா தாமத் மஹிசகாய் இத்துமா கவதாக வெரதி தேக்கிட உதவுகிறேனே அதே துமா அப்பி அத்தனை சதாட்டம் சமவரகு ஓ கிறப்பு வெரத்தாக் நெவி பவுளி கிணை கிறப்பு வெரத்தாக் நெவி மே சமாஜ சங்கத்திய கிறப்பு வெரத்தக்க பிரதிபலைய ஓடு ஜீவித்தே அஹிமீம் அப்படி கனகாட்டுவேன் மே கதாகரன மாம வாரியப்புல பிராதே சபாவே சபாபதி என்ன காலு ஒரு சபாபதி துமணி மம கெதரா கதாகத்தா மகி பிரிந்த குருவரியா ஏ குரு சித்த அரகன அதாகத்து கெதரு அவருது பகாக ஹயக் விதர காலையாக் ஹரி அமாரு அதாகத்து கெதரு அது கினி பத்துவலா மகி தருவதென்ன விஸ்வவித்யாலய அத்தியாபனை லபனும் ரிமாலி வீரவான்ச மந்தித்துமா கிவாகி அது ஓன்கே மானசிக தத்துவ நிவரதி கிரீம தமாய் பிமட சமதலா வச்ச சுன்னத் தூவிலி வச்ச நிவச அதனோட வட மாவித பெவர்ல தின வகுக்கீம் பியக் தருவாண்ட கரண்ட தின வெதகத்ம ராஜகாரிய மங் கோமது இட்டு கரான்னைக்கு எனக்கு மங்கது சந்தாப்பின் பலாகனின் கோமது கரான்னைக்கு மட்டைகர தென்ன விசந்தும் நேகரு சபாபத்துமன் இவன் பசுவிமக் துளு දේශපාලන ජීවිතයේ අබමල් රේණුවක මම කල්පනා කරන වැරද්දක් කරලා නැහැ. මට මතකයි 88 89 බීසනේ අපි ඉස්කෝලේ යන කාලේ. ඒ කාලේ අපි ගාවට ආපු ජනතා විමුක්ති පෙරමුණේ තරුණ සහෝදරවරුන්ට කුසගින්නට බඩගින්නට මොනව හරි දෙයක් ඕන කිව්වම අපි දුන්නා. ඔවුන්ගේ උදහසට ලක් වෙච්ච පෝලිං ගහලා ඝාතනය කරපු එක්සත් ජාතික පක්ෂයේ අය රැක ගන්න කොහේරි තැනක් තිබුණා නම් අපි ඒකට එක් අහුණා. ඒ තමයි අපේ දේශපාලන ඉතිහාසයේ මතක සටහන්. ඒ වගේම ප්‍රාදේශ සභාවේ සභාපතිවරයා වෙලා පළාත් සභාවේ වයඹ මන්ත්‍රීවරයෙක් ඇමතිකමක් දරලා පාර්ලිමේන්තු දක්වා ආපු ගමන තුළ අපි රෝසමල් යහනාවක් දැක්කේ නැහැ. අතිශයින්ම දුෂ්කර වෙච්ච කටුක පරිසරයක් අපිට තිබුණේ, සුන්දර පරිසර තිබුණේ නැහැ. ඒ හැම වෙලාවකම ලැබපු ජයග්‍රහණවලදී කිසිම දවසක විපක්ෂය අය මර්ධනය කරන්න අපි මර්ධනය පාවිච්චි කරේ නැහැ. ඒ වගේම ජයග්‍රහණේ ලැබපු තනතුරු දරන හැම වෙලාවකම අපි හම්බෙන්න ආපු අයට අඩුම වශයෙන් තේ කෝපයක් හරි දෙන්න අපේ ගෙදර සූදානම් වෙලා තිබුණා. අපි උදව් කරා. කාටවත් කරදර කරේ නැහැ. නමුත් ඔබතුමා ප්‍රකාශ කරපු විදියට මේ මහා සමාජයේ කුරිරි බව අද අපිට දැනලා තියෙනවා. පහුගිය 9 වෙනිදා හවස 6:00 විතර කඩාගෙන වැටිච්ච පිරිසක් ඔවුන් ගෙදරට ඇවිල්ලා වහලා තිබිච්ච දොර කඩලා ගෙදර ගිනි තියලා ගෙදර බඩට මුට්ටු ඔක්කොම ටික දාලා ගිනි තිව්වා. පොලිසිය බලාගෙන ඉද්දි එහා පැත්තේ මගේ ගෙදර ගමේ ගෙදරක් වී ගබඩාව ගින්දර දැම්ම. මගේ ගෙදර තියෙන අත් ට්‍රැක්ටරේ ගිනි තියලා දැම්ම. මගේ මල්ලිගේ ගෙදර ආසන්නේ තියෙනවා. ඌ ගමේ කෙනෙක් මෝටර් සයිකලයක් ගෙදරට දාලා ගෙදර බඩ මෝටර් ටික සාලෙට දාලා ගිනි තිබ්බා. අද මේ සියල්ලම විනාශ වෙලා. ඒ විතරක් නෙමෙයි මට ලොකු අභියෝගයක් තියෙනවා. අපේ ගමේ අය අද බරපතල විදිහට බයෙන් ඉන්නවා. ඇයි නිවසට ගිනි තියනවා දැකපු සිද්ධිය උන දරා ගන්න බෑ. නිවස බේරා ගන්න ආවා මැරෙන්ගේ මැර ප්‍රහාරයට මුණ දෙන හැකියාවක් නෑ. උන අහිංසකයි බලාගෙන හිටිය නිවස කඩාගෙන වැටෙනවා. අද ගමේ අය බය ඉන්නවා. සන්තාපේ විතරයි ඔවුන් ගාව තියෙන්නේ. මට වගකීමක් තියෙනවා. ඔවුන්ගේ බය නැවත නැති කරන්න ගමේ මට දෙන්න පාක්ෂිකව ඡන්ද දීලා මහජන නියෝජිතයෙක් බවට පත් කරා ඔවුන්ගේ ඌමනාව ලිටු කරන්න පත් කරපු මාව හින්දා අද ඔවුන් බයෙන් ඉන්නවා. මේක තමයි මට තියෙන ගැටලුව. අපි ආණ්ඩු පක්ෂයේ උදවිය රාජ්‍ය ඇමතිවරයෙක් කෙරෙහි කටයුතු කරා. කරන්න පුළුවන් හැම දෙයක්ම මේ රටට කරන්න මම උත්සාහ කරා. මම පෞද්ගලික දන්න ඔබ තුමා මාත් එක්ක කතා කරා මගේ විෂයපතේ කොහොමද ඒ කලාපේ ගෙනියන්නේ කියලා. අපි වට මැදිහත් වුණා. නමුත් අද තත්ත්වයට වඩා වෙනස් වෙලා තියෙනවා. අපි හදාගත් ආණ්ඩුව අපිට රැකවරණ දෙන්න බැරි වුණා. අපි හදාගත් ජනාධිපතිවරේ අපිට අගමැතිවරේ ආණ්ඩුවක් තියෙනවා. අපේ රජයට ලංකාවේ පුරවැසියන්ට පළවෙනි කාරණාව ආරක්ෂාව දෙන්න ඕන. නමුත් ඒ ආරක්ෂාව ජනතාවට තියා මහජන නීතිය කරේට මටවත් ලැබුණේ නැහැ. මං කඩගාටුයි. මට තියෙන ප්‍රශ්නය මට කඩාගෙන වැඩිච්ච නිවස අපි හදන්න ඕන. මගේ මල්ලිගේ නිවස අපි හදන්න ඕන. ඒ වගේ මාත් එක්ක දේශපාලනය කරපු ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු, පළාත් සභා විතර මන්ත්‍රීවරු අපි යම් යම් හිතවත් උදවි අපේ රටේ සාල පිරිසේ ගෙවල් කැඩිලා මේ බරපතල අභියෝගය දේශපාලන බේදයෙන් තොරව මේ රටේ මිනිස්සුන්ට ගෙදරක් තියෙන්න ඕන කියන කල්පනා කරලා රජය මම යෝජනා කරනවා මොනවා හරි ක්‍රමවේදයක් තුළ මේ හැමදෙනාටම හිතපු තැනට එන්න ඔවුන්ගේ ගොඩනැගිලි ටික හදන්න උදව් කරන්න ඕන. ඔවුන්ගේ මනස හදන්න බැරි වේ. නමුත් නැවත වතාවක් මෙවන් කඩ කාරණාවක් මේ රට තුළ සිද්ධ වෙන්නේ නැහැ කියන ස්ථාවරය අපිට දෙන්න පුළුවන් නම් මේ පාර්ලිමේන්තුවෙන් අන්න ඒ දේ තුළ අපි විශ්වාස කරන අපේ යුතුකම ඉටුවා කියලා. නමුත් මේ පාර්ලිමේන්තු තුළ කරන කතා දිහා බැලුවහම අපේ රටේ ජනතාවට මේ පණිවුඩේ ආරක්ෂාව පිළිබඳ ප්‍රශ්නය ඔවුන්ගේ මනස තෘප්තිමත් කරන්න අපි අද අපිට හැකියාවක් ලැබිලා නැහැ. ලැබෙන්නෙත් නැහැ කියලා මම කල්පනා කරනවා. තවදුරටත් කරන්න එකිනෙකාට ඇඟිල්ල දික් කරලා කරන්න ඕන රාජකාරිය නෙවෙයි මේ උත්තරීතර සභාව තුළ කරන්නේ. අපිට අතිශයම කනගාටුයි. අපි අත්හදා බලන හැම පැත්තක් තුළින්ම නමුත් ඒ අත්හදා බැලීම් තුළ අපිට ලැබිච්ච දෙයක් නැහැ. මේ කතා කරන මම අද ඇඳගෙන ඉන්න මේ උඩ ඇඳුම යානක වක්කුඹුර මැත්තම මට දුන්නේ. මගේ දරුවන්ට ඇඳුම් නැහැ. මගේ බිරිඳට ඇඳුම් නැහැ. ඒක නෙමෙයි පරපතල තියෙන ප්‍රශ්නය. අපි ප්‍රාර්ථනා කරන ඒවා අපිට හොයාගන්න පුළුවන්. මම ප්‍රාර්ථනා කරන්නේ මේ පාර්ලිමේන්තුව තුළ අපිට පුළුවන් නම් ඔක්කොම එකට එක්කහුවෙලා
නැවතවතාවක් මේ වගේ කාරණාවල් වලට රට පෙළඹෙන තැනට පත් කරන්න නැහැ කියලා කරනවා නම් ඒ වෙනුවෙන් සහතිකයක් අපිට දෙන්න පුළුවන් නම් ඒ දේ තමයි ගරු මූලාසනාරුඩු සභාපතිතුමනි මම අපේක්ෂා කරන්නේ. අද අපි දකිනෝ රටක් හැටියට ගත්තාම පුදුම විදිහේ අස්ථාවර බවක් තියෙනවා. පොලිමේ ඉන්න තෙල් ගන්න ගියපු නිදුරු මහත්තයා නැත්තම් ගෑස් ගන්න ගිය හිටපු ගෘහණිය ඒගොල්ලේ ප්‍රශ්න තියෙනවා තමයි. ඒවට විසඳුම් දෙන්න බැරි වුණා. නමුත් ඒ දෙන්න බැරි වෙච්ච විසඳුමක් දෙනවා වෙනුවට ඒ විසඳුමක් දෙන්න අපි හවුල් වෙනවා වෙනුවට මේ රටේ විපක්ෂ කණ්ඩායම එකට එක්කව වෙලා වෛරය කියන එක වැපුරුවා. ඒ වෛරයේ වපුර අපේගේ ප්‍රතිඵල අද අපි හැමදෙනාම පක්ෂපාත නැතුව විඳින්න අපිට සිද්ධ වෙලා තියෙනවා. අපි දන්නවා තරුණයෝ පාරට බැහැලා අරගල කරනවා. ගෝල් පේස් පිටනේ සිද්ධ වෙන සිදුවීම. එදා ඒ සිදුවීම සිදු වෙනකොට අපි ඒ එකකටවත් කිසිම තැනකින් උදව්වක් කරන්න ගියේ නැහැ. ඔවුන්ට පහර දෙන්න අපි ගියේ නැහැ. නමුත් ඒවන් පසුබිමක් තුල ඔවුන්ට පහර දුන්නයි කියලා කාරණාව රටපුරා අරගෙන ගිහිල්ලා ඒක තේමා කරගෙන කිසියම් නුදුරු දිනයකදී කරන්න තිබිච්ච මහා දෙවන්ත විනාශය දවස් තත් දෙකක් ඉස්සරහට අරගෙන අපේ රටට කරපු මහා විශාල විපත්තිය අපි කොයි විදිහෙද උහුලන්න ඕනද කියන කාරණාව පිළිබඳව ප්‍රශ්නයයි අද අපි ගාව තියෙන. අපි දකිනවා රටක ප්‍රශ්නයක් තියෙනවනේ. ඒක කතා කරන ක්‍රමවේද තියෙනවා. රටේ ආගමික නායකයෙකුට එක්කහුව වෙන්න ඕන. දේශපාලන නායකයෙකුට එක්කහුව වෙන්න ඕන. තරුණ විද්වතුන් එක්කට සම්බන්ධ වෙන්න ඕන. එකතු වෙලා කතා කරලා කරන්න ඕන දේ තැන් තැන් වල ගිහිල්ලට වෛරය වපුරමින් එකිනෙකාට ඇඟිල්ල දික් කරගනිමින් චූති දෙබවට පත් කරමින් මේ කරන ක්‍රියාකාරකම තුළ රටට ප්‍රතිඵලයක් එකතු කරගන්න පුළුවන්ද කියන කාරණාව මේ උත්තරීතර සභාව ඉදගෙන සමස්ත රටේම ජනතාවගෙන් අහන්න මම මේක අවස්ථාවක් කරගන්නවා. එහෙම කරන්න පුළුවන් පසුබිමක් මා තුළ තියෙනවා. හෘද සාක්ෂි එකඟව පෞද්ගලික ජීවිතයේ මම කියනවා මම කිසිම තැනක කිසිම කෙනෙකුගේ දෙයක් මං හොරකම් කරන්න ගියේ තව කෙනෙකුට පීඩනයට පත් කරේ නැහැ. මා අදහන ආගම බුදුදහම ඒ පන්සිල් පද පහ රකින්න හැම වෙලාවකම උත්සාහ කරන පුද්ගලයෙක් හැටියට මම විශ්වාස කරනවා මූලාසනාරූඪ ගරු සභාපතිතුමනි අපි අපේ වගකීම යුතුකම ඉටු කරා නම් මේ විදිහේ මානසික සන්තාපයක් ඇති වෙන්නේ නැහැ. පවගිය නව්‍යෙන්ද හවස් වෙනකොට මගේ මනසර දැනිච්ච මරණ බය මට දැනිච්ච මානසික පීඩාව මගේ මනස හදවත සන්තාපයෙන් ගෙහිච්ච හැටි මට හොඳට මතකයි. ඒ වෙන එකක් හින්දා නෙවෙයි, ඒ මගේ නිවස පුච්චන හින්දා නෙවෙයි, ඒ මේ රටේ අනාගතය පිළිබඳව කල්පනා කරලා වැඩ කටයුතු කරන අපි නොදන්න පිරිසගේ ගොදුරු බවට පත්වීම පිළිබඳ අපිට බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. මානව හිතවාදී කෙරෙහි හැම දෙනා කෙරෙහිම යහපතට බලාපු කෙනෙක් හැටියට මට බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ කාරණාවේදී මම අපේක්ෂා කරන්නේ සාධාරණත්වය. ඒ සාධාරණත්වය මගේ නිවසට ගිහිල්ලා දොර කඩලා ගින්දර තියාපු එක්කන හිරගෙදරට යවලා ඒක නෙමෙයි මම බලාපොරොත්තු වෙන්නේ. මම අපේක්ෂා කරන්නේ ඔහුගේ මනස නිවැරදි කරන් මේ කාරණාවල එකතු වෙච්ච කවුරු හරි ඉන්නවනම් නැවත වතාවක් මේක අත්දැකීමක් හැටියට අරගෙන මේ වගේ දේවල් මේ සමාජය තුළ කරන එක වළක්වන්න අපිට පුළුවන් නම් ඒක උදාහරණයක් හැටියට ගන්න. මට කරන වැදගත්ම රාජකාරී ඒක. මගේ දරුවන් දෙන්න විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය ලැබෙනකොට ඔවුන්ගේ යම්කිසි සන්තාපයක් ඇති වුණා නම් ඔවුන්ගේ සටහන් පොට් එක නැති වෙලා පිච්චිලා අද ඔවුන්ට හය හොයාගන්න බෑ. ඔවුන්ගේ තාක්ෂණික උපකරණ මෙවල පිච්චිලා ගිහිල්ලා තියෙනවා. අද හොයාගන්න බෑ. ඉතින් එවන් පසුබිමක් තුළ මේ රටේ අනාගත
දරුවන්ට
එහෙම දෙයක් නොවෙනවා නම් අන්න ඒක තමයි මම අපේක්ෂා කරන කාරණාව. මම බෞද්ධයෙක් හැටියට මම උත්තරීතර සභාවේදී කියනවා නහි වේරේන වේරානි කියන ගාථාව අපි තේරුම් ගන්න ඕන. වෛරයෙන් අපිට සංසිඳවන්න පුළුවන් කමක් නැහැ. අවෛරයෙන් පුළුවන් අපිට හොඟක් දේවල් සංසිඳවන්න. ඒ හින්දා මේ කාරණාව හරි විදිහට නිවැරදිව තේරුම් අරගෙන ගණනය කරලා නැවත වතාවක් මේ වගේ දෙයක් මේ රට තුළ සිද්ධ නොවෙන්න කටයුතු කරනවා ඇති කියලා විශ්වාස කරනවා විතරක් නෙවෙයි, මේ කතා කරන මට නැවත මේ නිවස හදාගන්න මට ආර්ථිකයක් නැහැ. මම වාරියපොළ බැංකුවට සම්පත් බැංකුවට මිලියන ගණනාවක් ණයයි. අපි නියෝජනය කරන පාර්ලිමේන්තුවේ බැංකුවට මම ණයයි. මගේ වැටුප හම්බෙන්නේ නැහැ. ඒ ණය අපිට ගෙවන එක බරපතල ප්‍රශ්නයක්. ඒක එහෙම තිබුණාවයි. නමුත් මේවන් පසුබිමක් තුළ මට මේ ගේ හදාගන්න පුළුවන් කමක් නැහැ. මට විතරක් නෙවෙයි, මං ගැන විතරක් නෙවෙයි මූලාසනාරූඪ සභාපතිතුමනි මේ කතා කරන්නේ. මේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු ගණනාවකදී ගෙවල් විනාශ කරලා තියෙනවා. කවුරු මොනවා කිව්වත් හුඟක් දෙනකොට ඒක නැවත හදාගන්න පුළුවන් කමක් නැහැ. වගකීමක් තියෙනවා රජයක් හැටියට. අපිට ආරක්ෂාව දෙන්න රජයට හැකියාවක් නොහැකියාවක් තිබුණා. ඒ හින්දා අපි පොලිස්පතිතුමාට හමුදාපතිතුමාට ආරක්ෂක ලේකම්තුමාට ඇඟිල්ල දික් කරනවා නෙවෙයි, අපි කල්පනා කරනවා ජනාධිපතිතුමාගේ පූර්ණ අධීක්ෂණය යටතේ පක්ෂ විපක්ෂ සියලු දෙනාම එකට එක්කව වෙලා මේ රටේ මිනිස්සුන්ගේ මේ මූලික අයිතිවාසිකම නිවහන විනාශ කරගත් වෙච්ච නිවහන් ටික හදලා දෙන්න රජයේ මැදිහත් වෙන්න කියන කාරණාව විශේෂයෙන් මතක් කරමින් පාර්ලිමේන්තු නියෝජන කරන අපේ විතරක් නෙවෙයි මේ අරගලය තුල මහජන නියෝජිත හැටියට පළාත් පාලන පළාත් සභා ඒ ආයතන නියෝජනය කරන අයටත් මේ සාධාරණීට වෙන්න ඕනේ කියන කාරණාව මතක් කරමින් යුක්තිය හා සාධාරණත්වයේ නාමයෙන් අපි වෛරී දේශපාලනය එහාට ගිහිල්ලා මේ රට නිවැරදි තැනකට ගේන්න කටයුතු කරන්න ඒ දේ කරන්නට ආරක්ෂක අංශවලට සුඛීය වගකීම මැනවින් ඉටු කරන්නට ඒක හරියට කරන්න බැරි වුණා මේ උත්තරීතර සභාවේදී මම කියනවා ආරක්ෂක අංශයේ මේක හරියට ඉටු කරන්න අද මේ සභාවේ මේ වගේ කතාවක් කරන්න වෙන්නේ නැහැ ඒ හින්දා ඔවුන්ගේ සුඛීය වගකීම හරි විදිහට ඉටු කරන්න ඔවුන්ට ශක්තිය ධෛර්ය වාසනාව ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් අවස්ථාව ලබා දුන් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මම කතාව මෙතකින් අවසන් කරනවා
වෛරය හෝ ප්‍රචණ්ඩත්වය රාජ්‍යයේ ප්‍රශ්න කිසිවක් විසඳන්නේ නැති බව මතක් කළ ඔබගේ කතාවට ස්තුතියි